ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு மனம். மனம் அப்படிங்கிறது ஆத்மாவின் அதிசய சக்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த மனசு தான் ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கான ஒரு கருவி என்பதும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோம்? மனசு தான் பந்தத்துக்கு காரணம், மனசு தான் விடுதலைக்கு காரணம். அப்போ இங்கே பந்தம் மோட்சம் அப்படின்னு ரெண்டு விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதற்கு முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னா மனசு தான். அப்போ இந்த மனசை நம்ம அடக்கணுமா அப்படின்னா, மகான்கள் வந்து மனதை அடக்க சொல்லலை, மனதை பார்க்க தெரிஞ்சுக்கங்கன்னு தான் சொன்னாங்கங்கிறத நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மனோநாசம், மனமடக்குதல் அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்க, மனசை இல்லாமல் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு மனமற்ற நிலையில் இருக்க விரும்புகிறாங்க. அதனால் தனிமையை நாடுறாங்க, அதனால் தவம் பண்ணுறேன்றாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்தில் மனதை கையாளுகின்ற கலைகளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே உண்மையில் மனம் என்பது ஆத்மாவினிடம் இருந்து வெளிப்பட்ட ஒரு ஆற்றல் அப்படிங்கிறதுனால, அந்த ஆற்றலை நம்ம பல்வேறு பரிமாணங்களில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கிறது தான் இங்கே மனித அறிவு. ஏன்னா மற்ற ஜீவராசிகளிடத்தில் இந்த அறிவு கிடையாது இல்லையா. மனிதன் மட்டும்தான் இதை பகுத்து பிரித்து பார்க்கின்ற விவேகியாக இருக்கிறதுனால, புத்திசாலியாக இருக்கிறதுனால அந்த மனதை வந்து அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்த முடியும் என்பதை பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு பேர் தான் நம்முடைய மகான்கள் மனவளக்கலை, மனக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா மனதை வந்து ஒரு மகத்தான அறிவு நிலைக்கு உயர்த்துவது தான் மனவளக்கலை, மனக்கலை. அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை நம்முடைய பண்டைய ரிஷிகள் வந்து உளவியல் அறிவு என்றே சொல்கிறாங்க. இதை வந்து ரொம்ப ஆராய்ந்து பார்த்து நம்முடைய திருவள்ளுவர் இதை அழகாக சொல்கிறார் திருக்குறளில். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. அருமையான திருக்குறள். மனத்துக்கண் மாசிலநாதல் அப்படின்னா என்ன? மனதிலே குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், மனதிலே மாசு இல்லாதவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிறன்ட்டார். எல்லா அறங்களிலும் மிக உயர்ந்த அறம் அதுவே அப்படிங்கிறது இங்க மகான்களுடைய வாக்கு, திருவள்ளுவருடைய திருவாக்கு. அப்போ நாம் இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. மனசில் குற்றம் இல்லாமல் நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் மன தூய்மை தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். மன தூய்மைங்கிறது என்ன? நம்ம தேவையில்லாத குப்பைகளை மனசுக்குள்ளே ஏற்றி ஏற்றி மனதை வந்து குழப்ப நிலைக்கு உட்படுத்தி வச்சுருக்கோம். எப்படி நாம் இந்த குப்பைகளை ஏற்றிக்கிறோம்? இன்றைக்கு தான் நிறைய கைவசம் இருக்குது, மொபைல் ஃபோனே நம்மக்கிட்ட கைவசம் இருக்குது, அதுவே பெரிய குப்பை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டா யூடியூப்பில் ஒருத்தர் இதை சொல்கிறான், ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் அதை சொல்கிறான், ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஒன்று சொல்கிறான். இதை பார்த்து மாற்றி பார்த்து 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 மனசு என்ன ஆகிடுதுன்னா பல விஷயங்களை போய் மாட்டிக்குது. அப்போ இது சொல்கிறது உண்மையாக பொய்யானும் தெரியறதில்ல, அப்படியே கண்ட விஷயங்களை உள்ளே வாங்கிக்குது, அதை நம்புது. இப்படி தான் மனம் வந்து குப்பைகளில் போய் சிக்கிக்கிட்டு ஒரே குப்பை குளமாக இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற மனதை வந்து எப்படிப்பட்ட மனசுன்னு மகான்கள் சொல்கிறாங்கன்னா, குற்றமுள்ள மனசு, குறைகள் உள்ள மனசுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனதை வந்து நம்ம தூய்மைப்படுத்திக்கணும். இப்போ நம்ம எப்படி வீட்டில் வந்து வீட்டையெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்ம வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியும், அதே வீட்டில் நம்ம சுத்தப்படுத்தாமல் வச்சுருந்தா வீட்டுக்குள்ளே எப்படி நாத்தத்தோடு இருக்குமோ அது மாதிரி. இப்போ வீட்டை வந்து நீங்கள் அப்பப்போ தொடச்சி கடிச்சு வச்சுக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கிற சமையல் பாத்திரங்களை கழுவி வச்சுக்கணும், சமையல் கழிவுகளை அப்பப்போ அப்புறப்படுத்தணும், இல்லைன்னா வீடு என்ன ஆகும், நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சு. நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சமையல் கழிவுகளை எடுக்காம விட்டு பாருங்க, வீட்டில் பூரா நாத்தம் அடிக்கும். எங்கிருந்து நாத்தம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சமையல் கழிவுகள் தான். அப்போ அது மாதிரி இங்கே நம்முடைய மனக்கழிவுகள் என்ன பண்ணுதுன்னா நம்ம நாத்தம் அடிக்க வச்சிருது, குப்பை கூடத்தோடு வாழ வச்சிருது. அதனால தான் மனிதன் வந்து மடை மாதிரி போகிறான், தவறான பாதைகள் எல்லாம் போகிறாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வீட்டை எப்படி நம்ம கூட்டி பெருக்கி நீட்டாக கழுவி தொடச்சி வச்சுக்கிறோமோ அது மாதிரி மனதை எப்படி நம்ம வெளியேறது குளிச்சா சுத்தமாயிடுமா அப்படின்னா அதுவும் முடியாதுங்கிறாரு வள்ளுவர். புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் விட்டாரு. அடுத்த குரலில். நீங்கள் வெளியே வேணால் குளிச்சு கிழிச்சு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கலாங்க, ஆனால் உள்ள நீங்கள் உண்மையாக இருக்கணுங்கிறார் பாருங்க. புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ இங்கே நமக்கு நம்ம உண்மையாக முன்னே இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு அப்புறம் போகலாம், மற்றவர்களுக்கு நம்ம உண்மையாக நடந்துக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த செகண்டரி. அது நமக்கு நாம உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னு பல பேர் நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்களேன், இருக்க மாட்டீங்க. ஏன்னா பெரும்பாலான மனசு என்ன பண்ணோம்னா, இன்னொரு விஷயத்தை எப்படி ஏமாத்துறது, இன்னொருத்தர் எப்படி அபகரிக்கிறது, எப்படி தான் ஏதாவது குறுக்கு புத்திகளை தான் அதிகமாக சிந்தனை பண்ணக்கூடிய மனசு தான் அதிகமாக மனிதர்களிடத்துல இருக்கு. அதுதான் மனதின் குப்பைன்னு சொல்கிறோம், மனதிற்குள் இருக்கின்ற மாசுக்கள் என்று சொல்கிறோம். அதை தான் நம்ம மாற்றிக்கணும். அப்போ நம்ம மனசை வந்து அக்கறையாக நல்ல விஷயங்களில் செலுத்த தொடங்கணும். இப்போ நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம், அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த தோட்டத்தை நம்ம எப்படி அழகுபடுத்தி பார்க்குறோம், அந்த தோட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற புதர் செடிகளை எல்லாம் நீக்குவோம், முள்ளுகள்லாம் பிடுங்கி போட்டுருவோம், அந்த மலர்களெல்லாம் சரியாக விடுறதா அப்படின்னு பார்ப்போம், அப்புறம் அந்த மலர் செடிகளுக்கெல்லாம் நீர் போடுவோம், அப்புறம் உரம் வைப்போம், இது மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை நம்ம தூய்மையாக்கணும் அப்படிங்கிறத மகான்கள் சொல்கிறது என்னென்னா, நம்மிடத்தில் இருக்கிற அந்த பேராசை, பொறாமை, காமம், சினம் அப்படிங்கிற அந்த பேய்கள் என்று சொல்கிறாங்க மகான்கள், அதெல்லாம் வந்து பேய்கள் அப்படின்ட்டாங்க. அதுதான் நம்முடைய மனசில் வந்து உள்ளே போய் இவ்வளவு கெட்ட விஷயங்களை செய்ய வைக்குது. அப்போ அதையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தணும், மனதிலிருந்து தூக்கி தூரம் போட்டுட்டு மனதை தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மிடத்தில் அந்த மனதுக்கான கருணை, பொறுமை, அமைதி அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி நம்ம எப்படி தோட்டத்தை பராமரித்தா பார்ப்பதற்கு ஒரு அழகான நந்தவனம் ரம்யமாக இருக்குமோ, அது மாதிரி நம்ம மனதுக்குள்ளே இது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையும் ரம்மியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறத மகான்கள் சொல்லி கொடுக்கறது தான் இங்கே மனவளக்கலை. அப்போ இந்த மனவளக்கலை, இந்த மனசில் நம்ம எப்படி உயர்பரிமான அறிவை எட்டுறதுங்க, அப்போ என்ன அதுக்கு வழி, அதையும் திருவள்ளுவரே சொல்கிறாரு, வேற யாரும் சொல்ல, அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. எவ்வளவு அருமையான விஷயங்களை மகான்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க, இப்போ நம்ம இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு அஜ்ஞான சூழலில் தானே சிக்கிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம், ஏன் பிறந்தோம், யாருக்காவது தெரியுமா, யாருமே தெரிஞ்சிக்க விரும்புறதில்லை. அது புழு பூச்சியிலிருந்து மனிதன் வரைக்கும் தெரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா, அப்போ பரிணாம வளர்ச்சியின் நோக்கம்தான் என்ன நம்ம யோசித்து பார்க்கணும்ல. புழுவும் தெரிஞ்சிக்காது, பூச்சியும் தெரிஞ்சிக்காது, மிருகங்களும் தெரிஞ்சிக்காது, மனிதனும் தெரிஞ்சிக்க மாட்டான். அப்போ எதுக்கு இந்த பிறப்பு, எதனால் நம்ம வந்தோம், இங்கே என்ன செஞ்சோம், என்ன சாதித்தோம், கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ பிறப்புங்கிற அடிப்படையில் இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சோங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனோம், படித்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதித்தோம், மூணு வேலைக்கு சாப்பிட்டோம், அப்புறம் அப்படியே குழந்தை குட்டி பெற்றோம், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்புறம் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிட்டோம். இது எதுக்கு வந்தோம், எதுக்கு போனோம், இதே மாதிரி நம்ம குழந்தைங்க இப்படியே வர்றது போகிறது வர்றது போகிறது, இது ஏதாவது வாழ்க்கையில் என்ன இருக்குது, என்ன சுவாரஸ்யம் நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம வாழ்க்கையில், அது ஒரு இந்திரிய சுகத்துக்கான வாழ்க்கையா இல்லை என்ன வாழ்க்கை அது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து, இந்த பிறப்பு ஏன் வந்தது என்று நம்ம ஆராய்ந்து பார்த்தா, நம்முடைய மகான்கள் சொல்கிறாங்க, இந்த பிறப்பு வருவதற்கு காரணம் நம்முடைய அறியாமை என்கிறார்கள். பிறப்பெண்ணும் பேதமை, அது நீங்கினால் சிறப்பெண்ணும் செம்பொருள் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இங்கே மனித பிறவியினுடைய மகோன்னதமே என்ன அப்படின்னா, பரிணாம வளர்ச்சியில் உயர்பரிமாண நிலையை அடைந்த ஒரு மனிதன் தான் தன்னிடத்தில் இருக்கின்ற பகுத்தறிவை பயன்படுத்தி நல்லது கெட்டதை விசாரித்து பார்த்து நன்மையை நோக்கி நகரும் போது அவன் வாழ்க்கையில் பல நன்மையான விஷயங்கள் நடக்கும், சுபிச்சமான விஷயங்கள் நடக்கும். அப்பொழுது தான் அந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் இருக்கும், அதன் மூலமாக இந்த சமுதாயமும் செழிப்படையும். அப்போ அந்த செம்பொருள் என்பது என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த தூய அறிவு தான், நம்ம வழி நடத்துகின்ற, நம்ம மனதை வழி நடத்துகின்ற அந்த அறிவு பொருள் தான் இங்கே செம்பொருள் அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க, அதை பூடகமாக பரிபாஷையில் பேசுகிறாங்க. அதை நம்ம ஜென்ரலாக வாழ்க்கையில் வந்து அந்த செம்பொருள் அப்படிங்கிறத என்ன ஏதுன்னு தெரியாமையே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மை கட்டுப்படுத்துவது யார், நம்ம மனம் போன போக்கில் ஏன் போகிறோம், எதனால் இந்த மாதிரி வாழ்க்கையில் இப்படி எதுலேயுமே ஒரு புரிதலற்ற தன்மை நமக்குள்ளே நிகழுது அப்படிங்கிறதெல்லாம் யார், எந்த ஒரு தனி மனிதன் அந்த மனித பிறவியின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு ஆராய்ந்து பார்க்கிறானோ அவன் மட்டும்தான் நல்லதை நோக்கி போய் இதை பற்றிய ஆராய்வுகளை மேற்கொண்டு நல்ல ஒரு நிலைக்கு உயர்றான். அதை வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பாக நீங்கள் ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் மனசுன்னா எங்கே இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க இல்லையா. மனசுன்னா இதயத்துக்குள்ளே இருக்குங்க, நெஞ்சுக்குள்ளே இருக்கும் பாரு ஒருத்தர். ஏன்னா நீங்கள் பேசும்போது பாருங்கள் நெஞ்சை தொட்டி பேசுகிறீங்க, அதனால் மனசு இங்கே இருக்கும்பாங்க. இன்னொருத்தர் இல்லைங்க, மனசுங்கிறது அந்த நெற்றி பொட்டில் இருக்குங்க, நீங்கள் கவனித்து பாருங்களேன், சிந்திக்கும் போது எங்கே கை வைக்கிறீங்க, நெற்றி பொட்டில் தானே கை வைக்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு சொல்கிறத நம்ம கலந்து பார்த்தாலும் உண்மையில் மனசு அப்படி தான் இருக்கா, அவங்க சொல்கிற மாதிரி இருதயத்தில் இருக்கா அல்லது நம்ம நெற்றி பொட்டில் இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக மனதுக்கு ஒரு அங்கமே கிடையாது. அது இங்கே தான் அங்கே தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போது நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு சொன்னால் அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பக்கமும் உயிர் தான். ஏன்னா நம்முடைய உடம்பு முழுக்கவும் செல்களால் ஆனது தானே. அனாட்டமியாக என்ன, ஒவ்வொரு செல்களும் உயிர் துடிப்போடு இருக்குது நம்ம உடம்புல. அப்போ எந்த இடத்துல தான் உயிர் இருக்குது, பர்டிகுலராக இந்த இடத்துல தான் உயிர் இருக்குன்னு சொல்லவே முடியாது. நமக்கு செல்கள் இறந்து போகுது அப்படின்னா, ஒரு காயமாயி செல்கள் இறந்து போயிட்டு அதை நம்ம டெட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டெட் செல்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த செல் இறந்து விட்டது. அப்போ லைவில் இருக்கும்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற செல்கள் தானே. அப்போ அந்த செல்லை நீங்கள் வந்து இறந்துடுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த செல்லையும் உயிர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் உயிர் இருக்கிறத மாதிரி, அப்போ இந்த மனித உடலில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் உயிர் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாதோ, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் மனம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனம் என்பது ஒரு சூட்சமம், அது எங்கும் எதிலும் ஊடுருவி இருக்கின்ற ஒரு பொருள் என்பதாக பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த உடலிலிருந்து வேறுபட்டதல்ல மனம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அதுதான் மகான்கள் நமக்கு எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, சூட்சம உடல் ஸ்தூல உடல் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க. சூட்சமம்னா கண்ணுக்கு தெரியாதது, ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரிவது. அப்போ கண்ணுக்கு தெரியாத மனசு என்ன பண்ணதுன்னா, கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கு. அப்போ இந்த உடம்பு முழுக்கவே மனசு தான். ஆனால் அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய செயல்பாட்டை அனுபவம் ஆக்குவதற்காக இந்த உடலை வந்து பருவுடலாக மாற்றி வச்சிருக்கு. அதுக்கு தான் நான் உதாரணமெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன்ல, லட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறது மனசு, ஆனால் அந்த லட்டை தயார்படுத்துறது உடல், அப்புறம் அந்த லட்டை சாப்பிட்றதும் உடல் தான், உடலில் இருக்கிற புலன்கள் தான். ஆனாலும் அனுபவம் பெறுவது இது மனசு. சாப்பிட்ட உடனே அந்த லட்டு சூப்பராக இருக்குங்க, நெய் மணக்குதுங்க அப்படின்னு சொல்கிறது மனசு. அப்போ மனசு வந்து அந்த ஆசையை உட்படுத்தி அந்த ஆசையை அனுபவம் ஆக்குவதற்காகவே இந்த உடலை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உடல் வேறு மனம் வேறு என்ற இரு பிரிவினைகள் இருக்காது. ஏன்னா இது நிறைய பேர் இது நீண்ட காலமாக விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனசு எங்கேயோ இருக்குது, அது நெஞ்சுக்குழியில் இருக்குது, அது நெற்றி பொட்டில் இருக்குது, அப்படி இப்படின்னு ஆயிரம் ஆயிரம் கருத்துடையாடல்கள் நம்முடைய இடத்துல இருந்து கொண்டிருந்தாலும், அறிவியல் அதை வந்து மூளை நரம்பியல் அப்படின்ட்டு நியூரோ சயின்ஸ் மூலமாக ஆராய்ந்து பார்த்தாலும், நம்முடைய தத்துவார்த்தமான விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே சாஸ்திரம் தெளிவாக சொல்லிடுது, இங்கே மனசும் உடம்பும் வேற வேற கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிடுது. அப்போ நம்ம இங்கே உடல் தூய்மை நீரால் அமைத்து கொள்வது போல உள்ள தூய்மை வந்து நம்மகிட்ட இருக்கிற உண்மையில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கும் போது, நம்ம இந்த வாழ்க்கையை உண்மையாக வாழணும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அப்பொழுதுதான் நம்ம யார் என்று நம்மளை தெரிந்து கொள்ள முடியும் என்று இங்கே மகான்கள் சொல்கிறது தான் மன தூய்மைன்னு என்று நம்ம பார்க்கணும். மன தூய்மை அப்படின்னா என்ன, நாம் நமக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு நாம் உண்மை அப்படிங்கிறது என்ன, நாம் எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அதுதானே மற்றவர்களுடைய வாழ்க்கை. இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா, மற்றவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும்னு பார்க்கறது தானே வாழ்க்கை. அப்போ அப்படி பார்க்க வேண்டும் என்று இங்கே மகான்கள் சொல்கிறது தான் மன தூய்மை என்று நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னு இங்கே சொல்கிறேன். ஆனால் இந்த மனம் அப்படிங்கிற அனுபவங்கள் வந்து ஏன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பரிணாம வளர்ச்சியில் அந்த மாறுபாடு உட்பட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, சாஸ்திரம் அதை தெளிவுபடுத்துது, சயின்ஸ் அதை ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா இங்கே வந்து மனசனுடைய பரிணாமம்ங்கிறது உடல் சார்ந்து இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். நம்ம பாடத்திட்டங்களில் ஆழமாக இதை பற்றி பேசியிருக்கிறோம். அதாவது ஒரு அறிவு இருக்கிற தாவரத்துக்கு வந்து ஒரு புலன் மட்டும் இருக்குது, அது தொடு உணர்வுங்கிற புலன். அது மாதிரி இரண்டு அறிவு, மூன்று அறிவு, நான்கு அறிவு, ஐந்து அறிவுன்னு வரும்போது மிருகங்களிடத்தில் ஐந்து புலன்கள் இருக்குது, கண், காது, மூக்கு, நாக்குன்னு எல்லாமே இருக்குது. அப்போ ஐந்து விதமான அறிவை அது பெறுது. அப்போ ஐந்து விதமான அனுபவங்களை அந்த மிருகமும் அடையுது. அப்போ அதே மனிதனும் அடையிறான், அதே புலன்கள் மனிதனிடத்திலும் இருக்கு. அப்போ பரிணாம வளர்ச்சியில் எந்த இடத்துல மனிதன் மேலோங்கி இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவில் தான். மிருகத்துக்கு அந்த பகுத்தறிவு இருக்கான்னா, மிருகத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது, அது ஆனால் அந்த பகுத்தறிவு அதன் இடத்துல கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன் அது கொஞ்சமாக அந்த பகுத்தறிவு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கெட்ட விஷயத்தை போய் பக்கத்தில் மூந்து பார்ப்போம், அது வேண்டான்னு சொல்லி விலகி போகும். அப்போ அதுக்கு புரியுது, இது வேண்டாம், இது பகுத்தறிவில் கண்டுபிடிக்குது, இது நல்லது இது கெட்டதுன்னு அதை கண்டுபிடிச்சி நல்லதை எடுத்துக்கும், கெட்டதை விளக்கிடும். அப்போ மிருகத்துக்கும் அதை பகுத்து பார்க்கிற ஒரு அறிவு இருக்கத்தான் செய்யுது. அப்போ மனிதனுக்கும் இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து பார்க்கிற அறிவு இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த பரிணாம வளர்ச்சியில் 5 புலன்களோடு வந்த மனிதனுக்கும் அதே 5 புலன்களோடு இருக்கிற மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பகுத்தறிவு பரிமாணத்தில் தன்னை உயர்த்தி கொள்வது தான் வித்தியாசம். மிருகங்களால் உயர்த்தி கொள்ள முடியாது, ஏன்னா மிருகங்களில் வந்து நல்லது கெட்டதுங்கிறது சென்சினரி அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணோம். ஆனால் நம்ம மனதினுடைய அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் மேம்பட்ட அறிவு நிலைக்கு உயர முடியும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா, 5 சென்ஸோடு இருக்கிற மிருகத்துக்கு அந்த புலன் அடிப்படையில் நல்லது கெட்டதை புரிஞ்சிக்க முடியும், மூந்து பார்த்து தெரிஞ்சுக்கும். ஆனால் நாம் வந்து மூந்து பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டாம், சென்ஸையும் கடந்து நம்மக்கிட்ட ஒரு தன்னுணர்வு இருக்குது, அது நம்முடைய சுய உணர்வு சுய அறிவு இருக்குது. அந்த சுய அறிவில் நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானம் பண்ண முடியும். அந்த இடத்துல தான் மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில் மிருகங்களிலிருந்து மாறுபடுகிறான் என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். அப்போ அதன் மூலமாகத்தான் நாம் இங்கே வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியும். ஆனால் நம்ம அந்த சென்ஸை பயன்படுத்தவே இல்லை, அந்த பகுத்தறிவை பயன்படுத்தவே இல்லை, நாம் மிருகம் மாதிரியே வாழ்கிறோம்னா அப்போ மனித பிறவியினுடைய பயன்பாடு வந்து வீணாக முடிந்துவிடும், உடல் மாறியும் பயனற்றதாக போய்விடும் அப்படிங்கிறத இங்கே மகான்கள் சொல்ல வர்றாங்க. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மனோபாவம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் மேலே ஒரு அபரிமிதமான பிரியம் இருக்கும், அவன் வீட்டில் நாய் வளர்த்துவான், அந்த நாயை உயிருக்குயிராக நேசிப்பான், அவன் வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி அந்த நாயை வச்சுட்டு இருப்பான், அவனுக்கு அந்த நாய் மேலே ஒரு தீவிர விருப்பம். ஆனால் ஒரு சிலருக்கு நாயை கண்டா பிடிக்காது, நாயினா எரிஞ்சு விடுவாங்க, அதை கொண்டு வராதிங்க பக்கத்துலேயே அது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டுருவாங்க. அது என்ன காரணங்க, ஒரே விஷயம்தானுங்க, ஒருத்தருக்கு பிடிக்குது ஒருத்தருக்கு பிடிக்கல. அப்போ என்ன இங்கே நம்ம அந்த இடத்துல மாற்றத்தை பார்க்குறோம் அப்படின்னா, மனசு தான் இதுக்கு காரணம், வேற ஒரு காரணம் இல்லை. புலன்கள் மாற்றம் அடையதானா இல்லையே, இவர்களுக்கும் கண் இருக்குது அவனுக்கும் கண் இருக்குது, காது இருக்குது காது இருக்குது. அப்போ எந்த இடத்துல இவனும் அவனும் மாறுபடுறான், ஒருத்தருக்கு பிடிக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுதான் மைண்டுன்னு சொல்கிறோம். அந்த மனசு தான் ஒரு விஷயத்தை விருப்பு காட்டுது ஒரு விஷயத்தை வெறுப்பு காட்டுது. அப்போ இந்த விருப்பு வெறுப்புங்கிற ரெண்டு விஷயமே மனதின் அடிப்படையில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கும் போது மட்டும்தான் நீங்கள் இந்த விருப்பு வெறுப்பை கடந்து அந்த சமநிலை தன்மைக்குள்ளே நீங்கள் போக முடியுங்கிறத இங்கே சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் அதை ரொம்ப ஆழமாக புரிய வைக்குது. அதை புரிஞ்சிக்கிறதுல தான் நம்முடைய சக்தி இருக்குது, மனிதனுடைய பிறப்பு சக்தி அதில் தான் அடங்கியிருக்கு. அவன் தானே மனிதன், அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி அந்த நன்மையை நோக்கி நகர தெரிந்தவன் தானே மனிதனாக இருக்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில் நாம் இங்கே பயணம் பண்ணி அதை வெற்றி பெற வேண்டும் என்று பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கும்போது, அறிவியல் சார்ந்து நம்ம உள்வாங்கும்போது கூட, நான் உங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறேன், இப்போ அறிவியல் வந்து மூளையை பற்றி பேசுது அப்படிங்கிறதுக்காக மூளையே எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா மகான்கள் என்ன சொல்கிறாங்க, மூளையும் வேணும் மனசும் வேணும். ஏன்னா மூளைங்கிறது ஒரு ஹார்ட்வேர், இந்த உடம்பு இயக்குவதற்கான ஒரு கருவி. ஆனால் அந்த மூளைக்கான கட்டளை என்பது மனதின் இடத்துலேருந்து கிடைச்சா தானே இயக்க முடியும். இப்போ நான் கையை தூக்கணும் அப்படின்னு நான் மனசில் நினைச்சா தானே நான் கையை தூக்கிறதுக்கு மூளை கட்டளை கொடுக்கும். இப்போ மூளைங்கிற உறுப்பினுடைய ஹார்ட்வேர் என்ன அப்படின்னா, கமாண்டு கொடுக்கும், கையை தூக்குன்னு அது உள்ளேருந்து கட்டளை கொடுக்கும், நான் கையை தூக்குவேன். ஆனால் அந்த கமாண்டை கையைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னுடைய மனசில் அந்த எண்ணம் எழுந்திருக்கணும், அந்த பொருளை நான் எடுக்க வேண்டும், நான் கையை தூக்கி அங்கே மேலே பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த உடம்பானது இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இங்கே ரெண்டுமே சைமல்டேனியஸாக ரன் ஆகணும் அப்படின்னா, இங்கே மனசோ உடலோ வேறு வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கும் போது தான் நீங்கள் மனதை வெற்றி பெற முடியும் என்பதற்காக நம்ம இதை சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் மனம் வேறு இந்த உடல் வேறு அப்படிங்கிற அபிமானம் ஃபஸ்ட்டு விடணும். அப்புறம் இந்த உடலும் மனமும் வேறு வேறு என்பதை கையாளுகின்றவன் நான் என்று நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே உண்மையிலேயே இந்த உடலாக நான் இந்த மனமாக நான் என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன், இந்த மனதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இருக்கிறத நீங்கள் அனுபவமாக்க முடியும். ஆனால் நிறைய பேர் அந்த அனுபவத்துக்கு போகிறதில்ல, இந்த உடம்பு தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லது மனசு தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை அடைய முடிகிறதில்லங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் தியானம் பண்ண போய் உட்காரணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் எவ்வளவோ வேலைகள் வச்சுருக்கீங்க, பயங்கரமான டைட் ஷெடியூல், பிஸியாக இருக்கிறீங்க, அப்போ பரபரப்பான வாழ்க்கை சூழல். ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் தியானம் பண்ணால் கொஞ்சம் மனசு அமைதியாகுங்க, அதனால் கொஞ்சம் அமைதியாக ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அப்படியே தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் மனசு அமைதியாகும்னு சொன்ன உடனே சரின்ட்டு நீங்களும் போகிறீங்க, போய் ஒரு அறையில் உட்காடுறீங்க தியானத்தில். அப்போ தியானத்தில் உட்காந்து உங்களால் அமைதியாக இருக்க முடியுதான்னு நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு உடம்பும் ஒத்துழைக்காது, கொஞ்சம் நெளிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஆடிக்கிட்டே இருக்கிற உடம்பு வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காராது. பரபரப்பாக இருக்கிற உடம்பு வந்து சட்டுன்னு ஒரு இடத்துல அப்படி அமைதியாக உட்கார முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே நீங்கள் உட்கார வச்சாலும் அந்த காலு கையை நகர்த்திக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் உட்காந்தாலே கால் மறத்து போகும். அப்போ என்னன்னா அந்த கால் கையெல்லாம் நம்ம இயக்கத்திலேயே வச்சு பழக்கிட்டதுனால அதை கொஞ்ச நேரம் கூட ஓய்வு கொடுக்காமல் வச்சுருக்கிறதுனால அந்த ஓய்வையே அது என்னன்னு பார்க்கவே இல்லை உடம்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால் ஆடிக்கிட்டே இருக்கும், அந்த தொடை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது சேர்லேயே உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்கள அறியாமல் அந்த கால் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், அந்த ஆட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த இயக்கத்திலேயே இருந்து பழகின உடம்பு. நீங்கள் இயக்கம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட நிறுத்த முடியலங்கும் போது எவ்வளோ வீக்காக இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஈஸியாக அப்படி மனசையோ உடம்பையோ அப்படி நிறுத்திட முடியாது, அடைக்கிட முடியாது. ஏன்னா மனதை அடக்கிறேன் அப்படின்லாம் உட்காந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பயிற்சி பண்ணுறதுனால அது சாத்தியமானா எப்படி சாத்தியமாகுங்க? 23.5 மணி நேரம் நீங்கள் வந்து உடம்பையும் மனசையும் பல விஷயங்களில் ஈடுபடுத்திட்டு ஒரு 1.5 மணி நேரம் நான் தியானம் பண்ணி அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறது எந்த வகையில் சாத்தியம்? அதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். அப்போ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அமைதியாக உட்கார முடியுதான்னு, எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுதான்னு நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தியானம் பண்ணுறேன்ட்டு. அப்போ தான் மனசு 1000 கேள்விகளை எழுப்பும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பரபரப்பாக வேலையில் இருந்தப்போ கூட அந்த வேலையில் தான் இருந்திருப்பீங்க. சமைக்கிறீங்கன்னா சமையல் இருந்திருப்பீங்க, படிக்கிறீங்கன்னா புத்தகத்தை படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அல்லது கார் ஓட்டுறனா கார் ஓட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் தியானம் பண்ணுறேன்ட்டு நீங்கள் தியானத்தில் உட்காந்த பிறகு தான் மனசு வந்து என்னமோ அமைதியாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சைலன்ஸ் பண்ண போய் அப்போ தான் அது 1000 கேள்விகளை எழுப்பும் உள்ளேருந்து. அந்த வேலையை நீ இன்னும் முடிக்கலை, இந்த வேலையை பெண்டிங் வச்சுருக்க, இன்னும் இதை செய்யணும்னு எதிர்பார்த்தேன், நான் அதை திட்டமிட்டேன், நடக்கலை அப்படின்னு பல கற்பனைகள் வந்து மனதில் பீரிட்டு எழுந்திருக்கும் அப்போ தான். அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் மனதை வந்து நிறுத்த முடியும் அல்லது அடக்க முடியும்? அது சாத்தியம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. அதனால் மனதுக்கு நீங்கள் தியானம் பண்ணுறேன், நான் ஒரு அமைதியை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியெல்லாம் உட்கார வச்சு மனதையோ உடலையோ ஒரு இடத்துல கட்டுப்படுத்த முயற்சிக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த மனசோ உடலோ நான் இல்லை, அந்த இல்லாததை நான் ஏன் போய் இயக்கணும்? அதற்கு அப்பாற்பட்ட அறிவல்லவா நான். இங்கே சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, நீ அந்த மனசே கிடையாது, நீ அந்த உடலே கிடையாது, அதை ஏன் பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற? அதுக்கு அப்பாற்பட்ட உன்னுடைய சொரூபம், உன்னுடைய ரியாலிட்டிக்கு நீ வந்து பாறேன், அப்போ உனக்கு எல்லாம் தெரியுங்குது. அப்போ இங்கே நாம் இதை நல்லா ஆழ்ந்து உள்ளே வாங்கிட்டு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நாம் இந்த மனதுக்கும் இந்த உடலுக்கும் அப்பாற்பட்ட தூய உணர்வு அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்போ அந்த உணர்வு தான் இங்கே நமக்கு அக உணர்வு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, தன்னுணர்வு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த அக உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் அனுபவமாக்கணும் அப்படின்னா அது இது போன்ற பயிற்சிகளால் சாத்தியம் இல்லை. நீங்கள் தியானம் பண்ணுறேன் அல்லது யோகா பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எப்படி உணர்வு நிலை மாறும்? உணர்வு நிலை என்பது உள்ளத்தின் உயர் பரிமாண அனுபவம் என்று சாஸ்திரம் சொல்லுது. உணர்வு நிலை என்பது மனதின் உயர் பரிமாண அனுபவம். உள்ளம் என்றால் மனசு தான், ஆனால் அந்த மனசு வந்து அப்டேட் ஆகணும். எப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்ற நிலைக்கு உயரணும். அப்போ அந்த உயர் பரிமாண அனுபவம் எப்படி மனதுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், மனதனுடைய அஜ்ஞானங்கள் நீக்கப்படும் போது தான், மனதனுடைய அறியாமைகள் போக்கப்படும் போது தான் மனம் அந்த தூய அறிவாக பிரகாசிக்கும். அதுக்கு தான் மனத்திற்கண் மாசிலநாதல். மனதிலே மாசு இல்லாமல் மனதிலே சூழப்பட்ட கலங்கங்களை நீக்கும் போது மனம் பிரகாசிக்கும். அதுக்கு நம்ம ஓமானம்லாம் என்ன சொல்லுவோம்? சூரியன் என்னமோ ஒரு சுயம் பிரகாச அறிவு ஒளி, அது நிறத்திலிருந்து வெளிச்சம் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அந்த வெளிச்சத்தை தற்காலிகமான கருமேக கூட்டங்கள் மறைக்கிறது. கருமையான மேகக்கூட்டங்கள் போய் சூரியன் முன்னாடி அப்படியே படரும் போது சூரியனே காணாமல் போயிடுது. அப்போ பார்த்தா வெளிச்சம் மங்கி இருள் சூழுது. அப்படி இருள் சூழ்ந்த உடனே நமக்கு அந்த வெளிச்சம் தடைப்படுத்துவதற்கு எது காரணமாக இருக்குது? அந்த இருள் சூழ்ந்த கருமேகங்கள் காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எப்படி புரியுதோ அதே கான்செப்டை எடுத்துக்க சொல்கிறாங்க மகான்கள். எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சாதாரணமாகவே சுயம் பிரகாச அறிவுப்பா, உன்னிடத்துல எல்லையற்ற பேரறிவு விசாலமாக விரிந்து கொண்டிருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணுற, இந்த உலக விவகாரங்களை உள்ளே வாங்கி வாங்கி மேலே திணிச்சிக்கிட்டே இருக்கிற, கண்ட குப்பைகளை ஏற்றிக்கிட்டே இருக்கிற, அது கருமேகங்கள் போல சூழ்ந்து விடுகிறது, உன்னுடைய மனதில் படிந்து விடுகிறது. அப்போ அந்த படிமன் என்ன பண்ணுதுன்னா அந்த அறிவு ஒளி பிரகாசத்தை தடுக்கிறது. அப்போ அந்த தடை என்ன பண்ணுதுன்னா உங்களை அந்த அறிவு வெளிப்படுத்த முடியாமல் செய்து விடுகிறது. அப்போ அந்த நிலையில் நீங்கள் எப்படி பிரகாசிக்க முடியும்? பிரகாசிக்க முடியாதுன்னு தான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அது மாதிரி பிரகாசிக்க முடியாமல் போனதுனால தான் நம்ம மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கோம். ஆனால் இதே மற்ற மகான்கள் எல்லாம் பிரகாசித்தாங்க இல்லையா? நான் கடந்த முறை சொன்னல, மனதை வந்து அடக்கக்கூடாது, மனசு வந்து பிரகாசிக்கணும் அப்போ மனசை பிரகாசிக்க வைக்கணும்னா மனதுக்கான அந்த புத்துணர்வு அந்த புதிய விஷயங்கள் உள்ளே போகணும். அப்படி போயிட்டா மனசு என்ன பண்ணும், மைண்டுங்கிற நிலையிலிருந்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த கான்சியஸாக மாறும். அந்த கான்சியஸுங்கிறது பியூர் கான்சியஸாக மாறும். அப்போ அதிலிருந்து வெளிப்படுறது எப்படி இருக்கும்னா, திருவள்ளுவருடைய திருக்குறள் மாதிரி வரும், திருமூலருடைய திருமந்திரம் மாதிரி வரும், அகத்தியருடைய அருமையான நூல்கள், எத்தனை மகான்கள் எவ்வளவு கவிநயம் வாய்ந்த கவிதைகள் கட்டுரைகள் இந்த உலகத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மகான்களுடைய அந்த அறிவு பிரகாசம் வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் அவ்வளவு பொக்கிசங்களாக நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? அவர்களால் எப்படி அது கொடுக்க முடிஞ்சுது? அவர்கள் மனத்தில் பயணம் பண்ணலை, அறிவில் பயணம் பண்ணாங்க, அறிவை பிரகாசிக்க வைத்தாங்க. அதனால் அவர்களால் அவ்வளவு விஷயங்களை கொடுக்க முடியுது. அவர்களால் கொடுக்க முடிகிறத நம்மளால் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, நாம் தான் சூரியனை மறைக்கிற கருமேகங்கள் போல அறிவை மறைக்கின்ற அறியாமை விஷயங்களை ஏற்றி வச்சுருக்கோமே. ஏகப்பட்ட அறியாமை விஷயங்களை உள்ளே கொடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்காத வரைக்கும் நமக்கு எங்கிருந்து நம்ம அறிவு பிரகாசிக்க போது? நடக்காது. அப்போ இந்த அறிவு நிலையை பிரகாசிக்கிறதுக்கான அருமையான சூட்சமான விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வந்து பல நூல்கள்லையும் கொடுத்துருக்காங்க, கதைகள்லையும் வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் படிக்கிறது இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைய சமுதாயத்துக்கு உண்மையிலேயே நேரம் இல்லை. ஏன்னா எல்லோருமே வெளியே பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அதையும் கொஞ்சம் நம்ம ஏறெடுத்து பார்க்கணும், புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணுங்கிறதுக்காக நிறைய கதைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க மகான்கள். ஏன்னா சரி, நீ வந்து தத்துவார்த்தமாக உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா, கதைகள் வழியாவது புரிஞ்சிக்க முடியுதா பாரு அப்படின்ட்டு கதைகளும் கொடுத்து பார்க்குறாங்க. அப்போ மனதை பற்றிய ஒரு புரிதலுக்கு மக்களிடையே பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு பாரம்பரிய கதை ஒன்று இருக்குது. அது சினிமாலையும் வந்திருக்கு அந்த கதை. ஆனால் நீங்கள் அந்த கதையாக தான் பார்த்தீங்களே தவிர அது மனதிற்கானது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியல பாருங்களேன். அதுதான் மனதனுடைய போக்கு. இப்போ அந்த கதை என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசனுக்கு வந்து திடீர்னு ரெண்டு கண்ணுமே குருடாயிடுது. அவன் நல்லா ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவனுக்கு ரெண்டு கண்ணுமே குருடாயிடுது. ஏன் குருடாச்சின்னு தெரியல. அப்போ உடனே அந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய ஆஸ்தான வைத்தியரை வர சொல்லி, இந்த மாதிரி ஏன் எனக்கு குருடாச்சின்னு பாருங்கன்னு அவன் வைத்தியரெல்லாம் பார்த்துட்டு, இது ஏதோ ஒரு இதில் நடந்திருக்கு, உங்களுடைய கர்ம வினையில் நடந்திருக்கு, இதுக்கு வழி என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு மூலிகை இருக்குது, அது வந்து சஞ்சீவி மலையில் தான் அந்த மூலிகை கிடைக்கும், அது ஒரு மலர், அது அந்த மலரை வந்து பறிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண்ணில் வச்சா அந்த கண் பார்வை வந்துடும், நீங்கள் இழந்த ஒளியை மீண்டும் பெற்று விடலாம். ஆனால் அந்த சஞ்சீவி மலைக்கு போய் அந்த மலரை பறித்து வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது கொஞ்சம் கஷ்டமான காரியம், அதுக்கு திறமையான வீரர்களை தான் நீங்கள் அனுப்பணும், ஆகவே நீங்கள் அதை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வந்து அந்த மலர் கிடைச்ச உடனே என்னை கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு மீண்டும் அந்த கண் ஒளியை பெற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் போயிடுறான். அப்போ உடனே இந்த அரசர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு அந்த சஞ்சீவி மலைக்கு போய் அந்த மலரை யார் பறித்து வருகிறீர்களோ அவர்கள் இவ்வளவு பொற்காசுகள் தருகிறேன்ட்டெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் யாருமே போக தயாராக இல்லை. ஏன்னா அந்த சஞ்சீவி மலைங்கிறது அவ்வளோ ஈஸியாக போய் அடைகிற விஷயம் இல்லை, அது பயங்கர காடு, அங்கே நிறைய கொடுமையான மிருகங்கள் இருக்கும், அது மட்டும் இல்லை அங்கே நிறைய மந்திரவாதிகள் மோசமானவர்களெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால மக்கள் வந்து அந்த சஞ்சீவி மலைக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க, பயம். அப்போ உடனே அந்த மன்னனுக்கு பசங்க மூணு பேர் இருக்காங்க, மூணு மகன்கள் இருக்காங்க அவருக்கு. அதில் முதல் மகன் என்ன சொல்கிறான், சரிப்பா மக்கள் போக மாட்டாங்க, நான் ராஜகுமாரனாக இருந்துக்கிட்டு நான் பயந்தா நம்முடைய ராஜ்யத்துக்கு இழுக்கு, அதனால் நானே போகிறேன்ப்பா, நான் போய் அந்த சஞ்சீவி மலையிலேருந்து அந்த மூலிகை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் நேராக கிளம்பி அந்த சஞ்சீவி மலைக்கு போகிறான், முதல் மகன் போகிறான். இது ஒரு படத்தில் வந்த கதை, இது வந்து மனதை பற்றிய கதை, நல்லா ஆழமாக கேளுங்க. அப்போ சஞ்சீவி மலைக்கு போன உடனே அந்த காட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு அங்கே வந்து ஒரு தேவதை தோன்றுறா. அந்த தேவதை என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே நீ இந்த பயணப்பாதையை என்னுடைய அனுமதி இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறா. அப்போ இந்த இளவரசன் கேட்குறான், சரி என்ன உன்னுடைய அனுமதி என்ன, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ட்டு. அப்போ உடனே அந்த தேவதையை வந்து ஒரு நிபந்தனை போடுறான். என்ன போடுறான்னா, நீ இதுக்கு மேலே தொடர் பயணத்தில் நான் உனக்கு பின்னாடி வருவேன், ஆனால் நீ எந்த காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது, நான் பின்னாடி வரணா வரலையா அப்படின்னு நீ என்னை திரும்பி பார்க்கவே கூடாது, நீ பாட்டு நீ முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும், திரும்பி பார்த்துட்டீன்னா நீ கல்லாயிடுவே அப்படிங்கிறா. இது சம்மதமா அப்படின்னு கேட்குறா அந்த தேவதை. அந்த இளவரசனும் சரி எனக்கு சம்மதம் தான், நான் திரும்பி பார்க்காம போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். கொஞ்ச தூரம் அப்படியே நடந்தவன் போய்கிட்டே இருக்கிறான். இவன் பின்னாடி தேவதை நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கா, அவருடைய கால் சலங்கை ஒளி பின்னாடி கேட்டுட்டே இருக்கு, ஜல் ஜல்லுன்னு அப்படியே அந்த சலங்கை சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அப்போ இவனும் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த சலங்கை சத்தம் நின்றுடுது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டா, ஃபஸ்ட்டே கண்டிஷன் போட்டா, நீ திரும்பி பார்த்துட்டீன்னா நீ கல்லாயிடுவே அப்படிங்கிறான். அவளுடைய நிபந்தனை என்னன்னா, நீ திரும்பி பார்க்காம போகணும், திரும்பி பார்த்தீங்கன்னா நீ கல்லாயிடுவ அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்துட்டாளா. இவன் என்ன பண்ணுறான், முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறவன் பின்னாடி அவன் வந்துகிட்டே இருக்கிற சலங்கை ஒளியை கேட்டுக்கிட்டு இவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த சலங்கை ஒளி நின்ன உடனே இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவள் பின்னாடி வராளா வரலையா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்த உடனே கல்லாயிட்டான். அவன் கல்லான உடனே என்ன ஆகிடும், அவன் அந்த மலரை பறித்து கொண்டு வர முடியாது இல்லையா. அப்போ அது ராஜாவுக்கு கண் பார்வை திரும்பாது இல்லையா, போனவன் வரவே இல்லை. உடனே இரண்டாவது மகன் ராஜ்யத்திலிருந்து சொல்கிறான், அப்பா அண்ணன் போனவன் வரவே இல்லை, ஏதோ பிரச்சனை, சரி நான் போறேன் இப்போ அப்படின்றான். சரி போயிட்டு வாங்குறாங்க. ரெண்டாவது பையன் கிளம்புறான், அவன் அதே மாதிரி பாதையில போறான், காட்டுப்பாதை, பயங்கரமான முற்புதர்களும் கொடிய மிருகங்களும் வாழுகின்ற பாதை. அவன் அதெல்லாம் கடந்து போறான், ஏன்னா ஒரு அரசங்கிறனால தைரியம் இருக்கு, மிருகங்களை எதிர்கொள்றான். அப்படியே போகும்போது அந்த குறிப்பிட்ட பகுதியை அடைஞ்ச உடனே மீண்டும் அதே தேவதை வரா, அதே கண்டிஷன் போடுறா, இளவரசனே இதுக்கு மேல நீ இப்ப என்னுடைய அனுமதி இல்லாம போகக்கூடாது, நீ போறதாக இருந்தால் நான் உன்னை பின்தொடருவேன், ஆனால் நீ என்னை திரும்பி பார்க்காம தான் நீ போகணும், திரும்பி பார்த்தீங்கன்னா நீ கல்லாயிடுவேன், சம்மதமானு கேட்குறா. சம்மதம் அப்படிங்கிறான். அதே மாதிரி போய்கிட்டே இருக்கிறான். போன உடனே அங்கே பார்த்தா அவங்க அண்ணன் கல்லாக இருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, அண்ணன் ஏன் கல்லாக இருக்கிறான்னா, ஓ இந்த தேவதை தான் வந்து திரும்பி பார்த்தா கல்லாயிடுவேன்னு சொல்லியிருக்கான், அண்ணன் தெரியாமல் திரும்பி பார்த்துருப்பான் போல் இருக்கு, கல்லாயிட்டான், சரி நாம் திரும்பி பார்க்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், மேலும் தொடர் பயணத்தை மேற்கொள்கிறான் இந்த ரெண்டாவது இளவரசன். அவன் கொஞ்சம் தூரம் போகிறான், போன உடனே இந்த பின்னாடி சலங்கை ஒளி வந்துகிட்டு இருந்தது வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூச்சலும் ஒரு சிரிப்பு ஒளியும் கேட்குதாங்க, ஒரு சத்தமும் ஒரு சிரிப்பும் கேட்குது. உடனே இவனுக்கு ஒரு டவுட் வந்துடுது, சரி பின்னாடி சலங்கை ஒளி கேட்கறது அந்த தேவதையினுடைய சத்தம், ஆனால் இந்த சிரிப்பு ஒளி கேட்குதே இது யாராக இருக்கும், இவ்வளோ காட்டுக்குள்ளே இப்படி சிரிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கணும் யாராக இருக்கும் அப்படின்னு திரும்புகிறான். அவனும் திரும்பி பார்த்துட்டான் அந்த தேவதையினுடைய கண்டிஷன் படி, அவனும் கல்லாயிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டாவது இளவரசன் போனதும் அந்த இலக்கை அடைய முடியல, அந்த மலரை எடுக்க முடியல, ராஜாவுக்கு பார்வை திரும்பலை. இப்போ மூன்றாம் அவன் வரான். மூன்றாம் அவன் வந்து, அப்பா ரெண்டாவது அண்ணன் போனதும் காணோம், அவனும் ஏன் வரலன்னு தெரியல, இப்போ நான் போய் என்னன்னு பார்க்குறேன் பாங்கிறான். சரி போய் நீ பார்த்துட்டு வான்ட்டு அப்பா அனுப்புகிறாரா. அவனும் அதே மாதிரி காட்டுக்கு போகிறான், அதே தேவதையை சந்திக்கிறான், அந்த தேவதை இடத்துலேருந்து அதே கட்டளையை பெறுகிறான். அவன் என்ன சொல்கிறான், திரும்பி பார்த்தா கல்லாகி விடுவாங்கிறான். இவன் வந்து அதே மாதிரி போகிறான் பாதையில், அந்த சலங்கை ஒளி கேட்குது, போய்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் சலங்கை ஒளி நிற்குது, திரும்பவே இல்லை. திருப்பி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோடனே அங்கே ஒரு சிரிப்பு ஒளி கேட்குது, எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு ஏதோ கும்மாளமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்குது. அப்பவும் திரும்பலை, தொடர்ந்து முன்னேறுகிறான். அப்படி எல்லாவற்றையும் கடந்து அவன் முன்னேறி அந்த குறிப்பிட்ட இலக்கை அடைந்து விடுகிறான். அடைந்த உடனே அந்த மலரை பறித்து விடுகிறான். அப்போ இந்த கதை, அந்த மலரை அவன் பறித்து விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, வெற்றியாளனாகிட்டான், வெற்றி பெற்று விட்டான். அவன் என்ன இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்குக்கு இடையூறுகள் எது வந்தாலும் அதை தகர்த்து கொண்டு தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டான். அப்படி அவன் இலக்கை அடைந்து விட்டவனே அவனுக்கு என்ன தேவை, அந்த மலர் தானே தேவை அப்பாவுக்கு கண்ணு கொடுக்கறதுக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டான். அந்த மலரை அவன் எடுத்துக்கொண்டு வருகின்ற வழியில அந்த மலர்னால யாரையெல்லாம் தொடுறாரோ அவங்க எல்லாம் அவங்கவுங்க நோயிலிருந்து குணப்படுவாங்க. அது மாதிரி அந்த மலரை கொண்டு வரும்போதே தன்னுடைய இரண்டாவது அண்ணனை தொட்டான், அந்த அண்ணனுக்கு உயிர் வந்து அவனும் குணமாயிட்டான். இன்னொரு அண்ணனை தொட்டான், அவனும் குணமாயிட்டான். மூன்று இளவரசர்களும் சேர்ந்து ராஜ்யத்துக்குள்ள திரும்பி போய் அப்பாவுக்கு அந்த கண் பார்வை திரும்ப கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது இந்த கதை. ஆனால் இந்த கதையினுடைய நோக்கம் என்ன, ரொம்ப ஆராய்ந்து பாருங்களேன். இந்த கதையில் வர்ற தேவதை தாங்க மனசு. இந்த கதையில் வர்ற தேவதை தான் மனசு. இந்த மனசு என்ன பண்ணும்னா, சில எண்ணங்களால் சில கட்டளைகளை கொடுக்கும், ஆனால் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாமல் அதுவே தடையாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து தேவதை தான் நீ திரும்பி பார்க்காம போனால் உன்னுடைய இலக்கை அடையலான்னு சொல்கிறா. ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு இடையில இடையூறாக அவளே இருக்கிறா. ஏன் இடையூறாக அவளே இருக்கிறா, அவள் அந்த சலங்கை ஒளியை நிறுத்துவதனால இவன் திரும்பி பார்த்து கல்லாயிட்டான். அல்லது அவள் தேவையற்ற சிரிப்பு ஒளிகளை தூண்டுவதனால இவன் திரும்பி பார்த்து கல்லாயிட்டான். ஆனால் அவன் தேவதையினுடைய கட்டுப்பாட்டில் அவன் சொன்னபடி திரும்பி பார்க்காம போயிட்டா இலக்கை அடைந்து விடுவான் இல்லையா. அப்போ அது மாதிரி இங்கே நம்முடைய மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணுது, நான் அந்த தூய அறிவாக மாறுவேன், நான் அந்த பரமனாக மாறுவேன் அப்படிங்கிறது நம்முடைய வேதாந்த பாடத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் நாம் எடுக்கிறோம். மற்றவர்கள் சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதே மனசில் என்ன தீர்மானம் எடுக்கிறான், நான் கலெக்டர் ஆகுவேன், நான் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடுவேன், நான் இப்படி பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிடுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான். எதில், அதே மனசில். ஆனால் அந்த மனம் சொல்லுகின்ற அந்த இலக்கை அடைவதற்கு அந்த மனமே தடையாக இருப்பதை அவன் கவனிக்காமல் விட்டுறான் பாருங்க. அப்போ அந்த இலக்கை அவனால் அடைய முடியறதில்ல. அப்போ அந்த மனசுக்கு உண்டான அந்த தன்மை, அந்த இலக்கை அடைவதற்கு வரைக்கும் அந்த மனதில் ஒரு திடத்தன்மை இருக்கணும், அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது இல்லையா. ஆனால் பின்வாங்குவது என்பது மனச்சிதறல்கள், மனதின் மற்ற எண்ணங்கள் தான் காரணம். அப்போ இதை நம்ம இந்த கதையில் புரிஞ்சுக்கணும். இந்த கதை அதை தான் சொல்லுது. இதுக்கு தான் ரிஷிகளுடைய உளவியல் அறிவு என்று இந்த சாஸ்திரம் பேசும். ஏன்னா இங்கே சைக்காலஜியே இதுதான். நம்ம வந்து இது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மைண்டு ப்ளே பண்ணுறதுங்கிறத தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இடத்துல நிறைய விஷயங்கள் மற்றவர்களால் திணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திணித்த விஷயங்களுடைய தன்மை என்ன, அது நல்லதா கெட்டதா, அது சரியா தவறா அப்படின்னு ஆராய்ந்து பார்ப்பதற்கான அறிவை நம்ம ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. மூடத்தனமாக நம்புகிறோம், முட்டாள்தனமாக அதை ஏற்றுக்கிறோம், அதை அப்படியே பின்பற்றுகிறோம். அப்போ இதுதான் வந்து அந்த அறிவை மறைப்பதற்கான தடைகள், கருமேகங்கள் என்று சாஸ்திரம் புரிய வைக்குது. ஏன்னா இந்த ஆன்மீகத்தில் இது மாதிரி நிறைய கதைகளை வந்து திணிச்சு வச்சுருக்காங்க. இப்போ ஆன்மீகம்ங்கிற விஷயத்துக்குள்ளே நிறைய பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குரு பக்தி அப்படிங்கிற விஷயத்தில், கடவுள் பக்தி அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம இடத்துல நுழைக்கப்பட்டிருக்கு. அதில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அதை திடமாக நம்புகிறாங்க பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கையை வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த மூட நம்பிக்கையில் அந்த குரு பக்தியில் நம்புகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு இங்கே குருமார்கள் சொல்கிறாங்க. இதை தான் உளவியல் அறிவுன்றாங்க. எப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆன்மீக பயணத்தில் நல்ல அறிவு நிலைக்கு உயர்ந்த மகான்கள் வந்து யார், நம்ம சமீபத்தில் பார்க்குற வள்ளல் பெருமான் எடுத்துக்கலாம். வள்ளலார் வந்து நிறைய திருமுறை நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. பக்தியின் அடிப்படையில் 6 திருமுறைகளை கொண்டு வந்தார். 5 திருமுறைகள்லாம் அருமையான பக்தி விஷயங்கள் அதில் சொல்லுது. அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய பண்டைய மகான்களுடைய நாயன்மார்களுடைய வரிசையில் வரக்கூடிய அளவுக்கு அற்புதமான பாடல் வரிகள், எல்லாமே ஆழமான நுட்பமான உட்பொருளை கொண்ட விஷயங்கள். அப்போ இதிலிருந்து நீங்கள் வள்ளலாரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு அறிவை பிரகாசித்து கொண்டவர், தன்னிடத்தில் இருக்கிற தூய அறிவை வெளிப்படுத்தியவர் என்பதை நம்ம வள்ளலாரை ஏற்றுக்கலாம். நான் வந்து ரொம்ப பழைய காலத்து பண்டைய ரிஷியை பற்றி பேசலை. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படி வாழ்ந்தார் இப்படி வாழ்ந்தாருங்கிறது அப்புறம், இன்றைய வாழ்க்கையில் வாழ்கிற வள்ளலாரை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ நம்ம சமீபத்தில் வாழ்ந்த வள்ளலார் இப்படிலாம் இருந்தவர், 6 திருமுறைக்குள்ளே வரும்போது அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, உணர்வை புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா. அப்படி அழகாக திட்டமிட்டு அவர் கொடுத்த அந்த உணர்வு விஷயத்தை ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா, தனக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு ஒளி தான் இறை ஒளின்னு புரிஞ்சுக்கிட்டா அவன் இறைவன் ஆயிடுவான். ஆனால் இடையில சில திட்டமிட்ட சமூக விரோதிகளால் வள்ளலாரை மாற்றி இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, அவர் எங்கேயோ போய் ஒரு ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டாரு, அந்த ரூமில் கரைஞ்சி போயிட்டாரு, அப்படிதான் வள்ளலார் மறைஞ்சி போயிட்டாரு அப்படின்னு ஒரு புருடாவை எவனோ ஒருத்தன் கிளப்பி விட போய், அதுதான் மக்களிடத்துல உண்மையா மனசுல பதிய போய், இன்றைக்கு ஆன்மீகம் அப்படின்னா நாமளும் ஏதோ கரைஞ்சி போறது மறைஞ்சி போறதுங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் இங்க வந்து நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஆனா நீங்க அறிவுபூர்வமா ஆராய்ந்து பார்க்கணும்ல. நான் என்ன சொல்றேன்னா, மனதில் ஒரு விஷயத்தை திணிச்சுக்கிறாங்க அல்லது ஏற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய மகானாவும் இருக்கட்டுமே, அது சாத்தியமா இல்லையா அப்படின்னு ஆராய்ந்து பார்ப்பதற்கு தானே நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எப்படி ஆராய்ந்து பார்க்கணும், மனித உடல் என்பது பஞ்சபூதங்களின் தொகுப்பு. அது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று எல்லாம் சேர்ந்தது. அப்போ இங்கே எல்லாம் சேர்ந்த இந்த பூதம் வந்து உடம்பு விடும்போது, இந்த உடம்பு களையும் போது, நீர் பூதம் நீரில் கரைஞ்சிடும், காற்று பூதம் காற்றில் கரைஞ்சிடும், ஆகாய பூதம் ஆகாயத்தில் கரைஞ்சிடும், நெருப்பு பூதம் நெருப்பில் கரைஞ்சிடும், மண் பூதம் மண்ணில் தான் கரைய முடியும். அப்போ மண் பூதம் மண்ணில் தான் கரைய முடியும் போது, மண் பூதத்தினுடைய வயசு வந்து 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், அது 50 கிலோ இருக்கலாம், 80 கிலோ இருக்கலாம், ஆனால் அது முழுக்க முழுக்க மண்ணாலான சரீரம். மனித உடல் என்பது மண்ணாலான சரீரம். அப்போ மண்ணாலான சரீரம் என்பது மண்ணில் தான் கரைக்கப்பட முடியும் அல்லது எரிக்கப்பட முடியும். ஏனென்றால் சாம்பல் பண்ணால் அது மண்ணு தான், நீங்கள் மண்ணுக்குள்ளேயே புதைச்சாலும் அது மண்ணு தான். அப்போ ஒரு சரீரத்தை வள்ளலார் விடுறாரு அப்படின்னா, அவர் அப்படியே காற்றுல கரைஞ்சி போயிட்டாரு, அப்படியே ஜோதி ஆயிட்டாருன்னு ஒருத்தன் சொல்றத ஒருத்தன் ஏத்துக்கணும் அப்படின்னா, அவனை மூடர்கள் என்று சொல்லுது சாஸ்திரம். நம்முடைய சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, இது வந்து மூட நம்பிக்கையில் திணிக்கப்பட்ட முட்டாள்தனத்தை ஏற்றுக்கொண்டவன் அவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுது. அப்ப இங்க நம்ம வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸா இருந்து அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டோம். ஆனா வள்ளலார் சொன்ன விஷயத்த ஸ்ட்ராங்கா எடுத்துக்கல. நீங்க ஆராய்ந்து பாருங்களேன், வள்ளலாருக்கு பின்னாடி எத்தனை பேர் காத்துல கரைஞ்சிட்டான், எத்தனை பேர் அப்படியே ஜோதி ஆயிட்டான், ஒருத்தனும் ஆகல. அப்போ ஏன் ஆக முடியாது, ஆகவே முடியாது. ஏன்னா வள்ளலாருமே தன்னுடைய உடம்பை பஞ்சபூதத்தை தான் கரைச்சார். அப்போ உண்மையிலே வள்ளலார் அந்த ரூம்குள்ளே காணாமல் போயிட்டார், ஆனால் இல்லவே இல்லை. வள்ளலார் மறைந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த இடத்தை விட்டு ஓடி விட்டார்ன்றது அர்த்தம். அந்த இடத்துல அவர் இல்லை. மறுநாள் காலையில் அந்த ரூம் திறந்து பார்க்குறாங்க, அவரை பார்க்க முடியல, அதனால் அவர் அப்படியே மாயம் ஆயிட்டார், மறைஞ்சு போயிட்டார்னா மடையர்கள் நம்பலாம், மகான்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிற டாபிக் நல்லா உள்வாங்கிக்கணும். அதாவது மடையர்களுக்கு வேணா, ஓ அவர் கரைஞ்சி போயிருப்பார்ப்பா, அவர் மிகப்பெரிய சக்திமான், சித்துமான், சித்துப்பு தெரிந்தவர் அப்படின்னு வேணா நம்பிக்கலாம். ஆனா மகான்களுக்கு தெரியும் பஞ்சபூதத்துல வந்த உடம்பு பஞ்சபூதம் தான் கரையும். அப்ப மண்ணுனால் 80 கிலோ 70 கிலோ வெயிட்டு கொண்டு வந்த ஒரு உடம்பு வந்து அந்த 80 கிலோவும் மக்குற வரைக்கும் மண்ணுல தான் இருக்கணும், அல்லது எரிக்கப்பட்டு சாம்பலாகி அது மண்ணுக்குள்ள கொடுக்கணும், இல்லைன்னா அது கரைக்க முடியாது அப்படிங்கிறது தெளிந்த தெல்ல தெளிந்த ஞானிகளுக்கு தெரியும். அப்ப இந்த நிலையை நீங்க மனதளவுல உளவியல் ரீதியாக ஆராய்ந்து பார்ப்பதுதான் உளவியல் அறிவுன்னு இங்க சாஸ்திரம் பேசுது. அதனால அப்படியே ஒரு விஷயத்த ஏத்துக்கிறது இல்ல, மூடத்தனமா முட்டாள்தனமா ஒரு அபிமானத்துல அப்படியே பிடிச்சிக்க கூடாது. ஒருத்தர் சொல்லிட்டாங்க அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்க கூடாது. ஆராய்ந்து பார்ப்பதற்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நீங்க எப்படி வெளி விஷயங்கள்ல பகுத்து பிரித்து பார்க்கிறது உங்களுடைய மனோ அறிவின் அடிப்படையில் நிகழுதோ, புலனறிவின் அடிப்படையில நிகழல, மனோ அறிவின் அடிப்படையில நிகழுது. புலனறிவின் அடிப்படையில மிருகங்கள் வாழுது, அது மூந்து பார்த்து முடிவெடுத்துக்கும், ஆனா நாம மூந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டாம். அப்ப நீங்க வந்து கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறீங்க பாருங்க, அப்ப நீங்க மூடர்கள், மிருகத்தை விட மூடர்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம். மிருகம் கூட அந்த சென்ஸை பயன்படுத்தி மூந்து பார்த்து எஸ்ஆர்னோ முடிவுக்கு வருது, இது வேணும் வேண்டாம்னு தெளிவடையுது. ஆனா மனிதன் கண்ணாலேயே பார்க்கலைங்க, நம்புறான், காணாம போயிட்டார் வள்ளலார், அப்படியே மறைஞ்சிட்டார், எப்படிங்க நம்புவீங்க? நீங்க பாத்தீங்களா, ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா? எந்த எவிடன்ஸ் கிடையாது. அதாவது இங்க ஆன்மீகம் என்பது அனுபவம் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை அனுபவமாக்குவது, அது அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமே கிடையாது, அனுபவம் அது. ஏன்னா அனுபவமே இறைவன் என்கிறார் மகான்கள் எல்லாம். நான் கண்ணதாசன் பாட்டு கூட சொல்லுவேன் உங்களுக்கு, அந்த அனுபவம் தாங்க இறைவன். ஏதாவது மனையால் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பாறன இறைவன் பணித்தான், பிள்ளை பெறுவது ஏதென கேட்டேன், பெற்றுப்பாறன இறைவன் பணித்தான், ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, அவரே கேள்வி கேட்கிறாரு, இறைவா எல்லாம் நான் அனுபவித்தே அடைவது என்றால் நீ ஏன் என கேட்டேன். இறைவன் சற்றே அருகே நெருங்கி வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாடல் வந்து அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அனுபவம் தான் இறைவன். அப்ப அந்த அனுபவத்துக்கு உட்படாத ஒரு விஷயத்தை நீங்க எப்படி நம்புறீங்க? அந்த நம்பிக்கை தானே உங்களுடைய மூடத்தனம், இதுதானே உங்களுடைய மனம் வளர்ச்சி அடையாத தன்மையை காட்டுது. அப்ப இப்படி இருக்கிறவங்க எப்படி ஆன்மீகத்துல உயர் பரிமாண அறிவை எட்ட முடியும்? அதனாலதான் பெரும்பாலும் அவங்க ஆன்மீகத்துல உயர் பரிமாண அறிவை அடையவே இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த மூடத்தனத்துல மூழ்கிட்டாங்க. எவனோ ஒருத்தன் கதை விடுவான், பாபாஜி வந்து அப்படியே ஒளி உடல்ல வந்தாருங்கம்மா. எப்படியா பாபாஜி ஒளி உடல்ல வருவாரு? இமயமலை பாபாஜி சொல்றேன் நான், ஏன்னா பாபாஜின்னா எத்தனையோ பாபாஜி, நார்த் இந்தியாவில் எல்லாமே பாபா தான், சாமியாருங்க பூரா பாபா தான். அப்போ பாபா அப்படிங்கும் போது இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒளி உடல்னா எப்படிங்க அப்படியே நெருப்பாட்ட பறந்து வருவாரா? அப்படியெல்லாம் உடல் கிடையாது. அதாவது ஒளி உடல்ங்கிறது அறிவு ஒளி, நம்ம இடத்துல பிரகாசிக்கின்ற அந்த அறிவு பிரகாசத்தை ஒளி உடல்ன்னு மகான்கள் பேசுறாங்க. அந்த ஒளி தான் இங்க நம்ம கிட்ட அறிவா ஆத்மாவா இருக்கு, அதுதான் ஜோதி, அதான் அகம் ஜோதி. நமக்குள்ள இருக்கிற ஜோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது நமக்கு உடம்புக்குள்ள பரிமாணங்கள்ல 5 பூதங்களா விரிஞ்சு நிக்குது. அப்ப அந்த அறிவு இடத்துல வெளிப்பட்ட ஆற்றல் தான் இப்படி பல பரிமாணங்களை அடையுது. அந்த பரிமாணங்களை நம்ம எப்படி சொல்றோம், உயிர்னு சொல்றோம், பிராணன்னு சொல்றோம், மனசுன்னு சொல்றோம், இந்த உடல் என்ற அன்னமய கோஷம் சொல்றோம். இதை வந்து நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் வெளிச்சமா உடைச்சு சொல்லிடுது. 5 கோஷங்கள் ஆத்மாவை மறைக்கிறது, அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்ப இந்த 5 கோஷங்களும் ஆத்மாவை மறைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதன் மீது இருக்கிற பற்று. அப்ப நம்ம எந்த இடத்துல பற்று வச்சிருக்கிறோம், உடம்பு மேல பற்று, இல்லைன்னா மனதின் மேல பற்று, இல்லைன்னா பிராணன் மேல பற்று, ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நிற்போம். அப்ப எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இலக்கை அடைய முடியாது இல்ல. இதுதான் அந்த கதை. அந்த கதை என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு இலக்கை அடைவதற்கு போகிற பாதையில உனக்கு இடையூறுகள் எந்த ரூபத்துல வேணா வரும். அது வந்து கால் சலங்கை ஒளி நின்று போன மாதிரி வரலாம், அல்லது திடீர்னு ஒரு சிரிப்பொலி கேட்கிற மாதிரி வரலாம். ஆனா திரும்பி பார்த்தீங்கன்னா நீ கல்லாயிடுவே அப்படிங்கிறது கண்டிஷன். ஆனா இப்ப நம்ம இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் சும்மா ஒரு ஏமாற்று வேலை, ஒரு மாயாஜால வேலை, இதை நான் மயங்க கூடாது அப்படின்னு எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் அந்த மாதிரி விஷயங்கள்ல மயங்காம தன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருப்பான் அல்லவா. அவன் தானே வெற்றியாளனா, அந்த மலரை எடுத்துக்கொண்டு வந்து மன்னனுக்கு கொடுத்து கண் பார்வை திரும்ப கொடுத்தான். அப்ப அது மாதிரி வெற்றியாளர்கள் வரிசையில நம்ம வரணும் அப்படின்னா நம்முடைய மனதில இந்த மாதிரி மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட கண்ட விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அதுதான் இங்க மைண்ட் டாபிக்ல இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா மைண்டுங்கிற டாபிக்ல நம்ம பேசுற விஷயமே என்னன்னா மனதனுடைய சைக்காலஜி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனம் எந்த அடிப்படையில நம்ம இடத்துல பயன்பாட்டுல இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எப்படி மூடத்தனமா வாழ்றோம், மற்றவர்கள் சொல்றதை எப்படியெல்லாம் நம்புறோம், அந்த நம்பிக்கைக்கு என்ன ஆதாரம், கேள்வி கேட்கறது கிடையாது. அப்ப நீங்க இப்ப வெறும் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்க வேண்டாம், லாஜிக்கா சிந்தனை பண்ணுங்க. ஆனால் நம்ம பெரிய அறிவாளியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு என்ன, நான் ஃபிசிக்ஸும் படிக்கல, கெமிஸ்ட்ரியும் படிக்கல, நான் எப்படிங்க அதை கண்டுபிடிக்கிறதுனா, அப்படி உங்களை அறிவியல் சார்ந்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க சொல்லலை. பிறப்பினுடைய உண்மை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அஞ்சு பூதங்களில் இங்கே உடல் உண்டாகியிருக்கு. அப்போ அஞ்சு பூதங்கள் அழிஞ்சால் தான் உடல் அழியும். அப்போ இந்த அஞ்சு பூதங்களும் அழியும் போது உடலும் கடைசியாக மண் பூதத்தில் போய் மண்ணோட மண்ணாக மக்கணும், இல்லைனா எரிக்கப்படணும். அப்போ அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட சித்த புருஷனாக இருந்தாலும் காற்றுலையும் கரைய முடியாது, நெருப்பாகவும் ஜோதியாகவும் மாற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் உயர்பரிமாண அறிவை நீங்கள் அடைகிறதுனா ஜோதி ஆகிறதா இல்லை காற்றுல கரையிறதா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களை யார் என்று உணர்வது தான் இங்கே ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை. ஆன்மீகத்துடைய உச்ச நிலை என்பது தன்னைத்தான் அறிவது. அதை தான் திருமலர் அழகாக சொல்கிறார்ல, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லை, எல்லாம் அறியும் அறிவை நான் என்னில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. திருமந்திரம் எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறார் திருமூலர். எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டுட்டு இங்கே எல்லாம் அறிந்து என்னப்பா லாபம், இங்கே அதை நம்புகிற இதை நம்புகிற என்னென்னமோ விஷயத்தை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறியப்பா, இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லை, ஆனால் எல்லாம் அறியும் அறிவு ஒன்று உங்ககிட்ட இருக்குப்பா. எல்லாம் அறியும் அறிவை நான் என்னில், அந்த எல்லாம் அறியும் அறிவு என்னிடத்தில் இருக்கு, அதுதான் நான் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. அப்போ எல்லாம் தெரிந்து கொண்ட இறைவன் தானப்பா அந்த அறிவு, அதுதான் நீ அப்படின்னு இங்க தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கிய உபதேசத்தை நம்ம மகான்கள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இறைத்தன்மைங்கிறது இங்க ஒரு தூய அறிவு ஒளி. அந்த ஒளியை நம்ம பிடிக்கிறத விட்டு வெளியே தீப ஒளியை பார்த்துக்கிட்டு ஒரு மூடத்தனமா வாழ்றதா நம்முடைய ஆன்மீகம், அதுதான் வாழ்க்கையா? இது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. அப்போ அறிவு பரிமாணம் என்பது தன்னை தான் உயர்த்தி கொள்வதில் இருக்கிறது, மனிதன் மகத்தானவனாக மாறுவதில் இருக்கிறது. மடையர்களாக வாழ்வதற்கு மனித பிறவி தேவையில்லை, அது மிருகமாகவே வாழ்ந்து விட்டு போகலாம், அது இன்னும் சிறப்பு. ஏனென்றால் மனித பிறவி கூட ஒழுக்க கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்களுக்குள்ள வருது, ஆனால் மிருகங்களுக்கு அந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இல்லை. ஏன்னா நீங்கள் மனிதனாக பிறந்துட்டா நீங்கள் இந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ளே வரணும், அப்போ தான் இந்த சமுதாயம் உங்களை மதிக்கும். நீங்கள் ஒரு ஆள் ஒரு பெண்ணோட தான் வாழ முடியும், பத்து பெண்ணெல்லாம் நீங்கள் தொடர்பு வச்சுக்க முடியாது, சட்டம் அனுமதிக்காது. அதுவே நீங்கள் நாயாக பிறந்துட்டீங்கன்னா பத்து பொட்டை நாய்கிட்ட போகலாம், அதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். அப்போ நீங்கள் எதுக்கு மனித பிறவி? மனித பிறவி அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்வதிலையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உன்னதத்தை உணர்வதுக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் நமக்கு மனிதனாக நம்ம வந்திருக்கிறோம், எந்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத இந்த அரிய உடல் நமக்கு கிடைத்திருக்கிறதுடைய அனுபவம் என்ன அப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தூய அறிவை அனுபவமாக்குவது தான் அனுபவம், வேற ஒன்றுமே கிடையாது. அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் அறிந்த அறிவு நீங்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துடும். அதுதான் நம்ம மனித பிறவியின் மகத்துவம், மகோன்னதம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மனித உடல் கிடைப்பது அரிது என்று சொல்லுது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரிதான பிறவி மனித உடல் நமக்கு கிடைச்சி அதை பயன்படுத்த தெரியாமல் வாழ்ந்து மிருகம் போலவே வாழ்க்கையை ஓட்டிட்டு மரணம் அடைகிற மனிதர்களை பார்க்குறோம். மிருகத்துக்கு என்ன தேவைங்க? உண்ண உணவு, வாழ்வதற்கான வாழ்விடம் இருப்பிடம், அதுக்கு பாசமெல்லாம் இருக்குது, குழந்தை குட்டிங்கெல்லாம் தேவைப்படுது. மிருகத்துக்கும் ஒரு குடும்பம் வேணும், அதனால் அது என்ன பண்ணும், உடல் உறவு வச்சுக்கும், குழந்தை குட்டி பெற்றுக்கும், கூட்டத்தோடு கூட்டமாக வாழும். ஒரு நாய் என்ன ஒரு அஞ்சு குட்டி போட்டுக்கிட்டு அந்த குட்டிகளை கொஞ்சிக்கிட்டு நாக்கில் நக்கிக்கிட்டு வாழும். ஒரு மாடுன்னா அதுவும் ஒரு குட்டியை போட்டுட்டு அந்த குட்டியை நக்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு வாழும். அதுங்களுக்கும் ஒரு அன்பு பாசம் வாழ்க்கை எல்லாமே இருக்குது. அப்போ மனிதனும் மிருகத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாமே அதே அன்பு, அதே அரவணைப்பு, அதே இன்பம், அதே வாழ்க்கை, அதே குழந்தை குட்டி, அதே தான் நாமளும் பண்றோம். ஆனா எங்க மாறுபடணும் அப்படின்னா அந்த மனித உடல் வந்து மிருகத்திலிருந்து மாறுபட்டதனுடைய நோக்கமே இந்த அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலையில நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று விசாரித்து பார்க்கின்ற விவேகத்தினால விழித்துக் கொள்வதுதான் மனித பிறவியினுடைய மகத்துவம். அப்ப அந்த அடிப்படையில இங்க ரிஷிகள் நமக்கு என்ன சொல்றாங்க, நம்முடைய உளவியல் அறிவை பார்க்க சொல்றாங்க. அந்த உளவியல் அறிவுங்கிறது நம்முடைய உள்ளத்துல ஆத்மாவை உணர்வதற்கான ஒரு சுயம்பிரகாச அறிவு, அது நம்முடைய சுய அறிவு. அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்மம் சொல்ல வரும்போது அது ஆத்ம விஞ்ஞானம் என்று சொல்லுது அப்படின்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன். ஆத்ம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுது. அது எங்க இருக்கு? யோ வேதானிகிதம் குகாயாம் பரமே வியோமன் அப்படின்னு தைத்திரி உபனிஷத் பேசுதுன்னு கூட சொன்னேன். அது என்ன சொல்லுச்சுன்னா மனம் உள்ளே மறைந்திருக்கின்ற அந்த ஆத்மசக்தியை கண்டுபிடிப்பதே இங்கு மனித பிறவியின் மகத்துவம் என்று சொல்லுது. ஏன்னா இங்கு மனிதனாக பிறப்பதே அந்த ஆன்மாவை அறிவது தான். அப்போ அந்த ஆன்மாவை அறிவதற்கு தான் ஆன்மீகமே வந்திருக்கு, மனிதனிடத்துக்கு தான் ஆன்மீகம். வேற மிருகத்துக்கு ஏதாவது ஆன்மீகம் இருக்கா? நீங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகள்ல வந்து ஒரு புல்லிலிருந்து நீங்க மிருகம் வரைக்கும் ஏதாவது ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா? எந்த ஜீவராசிக்கும் ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது, பேயின்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா மனிதர்களாகி நமக்கு தான் இங்க ஆன்மீகம்னா என்ன, பேயின்னா என்ன, கடவுள்னா யாருன்றெல்லாம் மற்றவர்களால் சொல்லி புரிய வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பகுத்தறிவின் அடிப்படையில நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இங்க நமக்கு எல்லாம் புரிய வரணும். என்ன புரிய வரணும்? இந்த உலகம் எப்படி இருக்கு, இங்க நாம உண்டாக்கிய கடவுள் யார், இந்த கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தாரா, அப்படி கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தாருன்னா ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள், அப்ப இங்க உலகம் கடவுள் நான் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கறதெல்லாம் எந்த தனி மனிதன் தனக்குள்ளே உளவியல் தியானம் பண்றானோ, உள்ளத்தை திரும்பி பார்க்கிறானோ, அவன் மட்டும்தான் தன்னுடைய அந்தக்கரணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அவனுக்கு மட்டும்தான் மன தூய்மை உண்டாகும், மற்றவர்களுக்கு அந்த மன தூய்மை உண்டாகாது அப்படிங்கறத இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து அழகா அதை படம் பிடிச்சு காட்டுறாங்க. அதை வந்து ரொம்ப ஆழமா பேசுறாங்க நம்முடைய ரிஷிகள் எல்லாம். அது வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு இயக்கவியலாவே, மனதனுடைய இயக்கவியலாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பகவத்கீதையும் சொல்லும், சஞ்சலம் ஹி மனகா கிருஷ்ணகாங்கும், மனம் இயல்பாகவே அசையக்கூடியது, ஆனால் அப்படி அசைகின்ற மனதிற்கு ஆதாரமா நம்ம இடத்துல ஒரு அறிவு இருக்கிறது. அப்போ அந்த அறிவு எப்படி எல்லாவற்றையும் அறியும் அறிவாக இருந்து கொண்டு மனதை ஊடகமாக கொண்டு இந்த உலகத்தில் உறவாடுகிறது, அப்போ இந்த உறவாடுகின்ற விசய சுகங்களிலே எது உண்மையில் இருக்கிறது எது இல்லை என்று அந்த சத்திய பொருள் எதுன்னு கண்டுபிடிக்கணும், அதை நித்திய அனித்திய வஸ்து விவேகமா மாத்திக்கணும். அதாவது எது உண்மையிலேயே இந்த படைப்புல நித்தியமா இருக்கு, மற்றவைகள்லாம் எது உண்மையிலேயே அனித்தியமா நமக்கு கையை விட்டு போக போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு அந்த நித்திய அனித்திய வஸ்து வீகமும் வரணும். அதுதான் வைராக்கியம் என்று இங்க நம்முடைய சனாதன தர்மத்துல சொல்லப்படுது. இதுக்கு நிறைய மகான்கள் வந்து பாமர மக்களுக்கு புரியற மாதிரி கதைகள் வடிவத்துல கூட சொல்லுவாங்க, நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து கதைகள்னா உண்மை கதைகள் தான் அதெல்லாம், அதாவது புனைக்கப்பட்ட கதைகள் கிடையாது. இப்போ நடைமுறையில பாத்தீங்கன்னா, த கிரேட் அலெக்சாண்டர் இருக்கார் இல்லையா, அதாவது பேரரசனா வாழ்ந்த ஒரு வெளிநாட்டு கிரேக்க நாட்டு மன்னன், அதாவது கிரீக் நாட்டிலிருந்து பல நாடுகளே தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்தவன் தான் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு வரலாற்றுல படிக்கிறோம். இப்போ அந்த கிரேட் அலெக்சாண்டர் வந்து எல்லா நாடுகளையும் அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிட்டே வரான், ஒவ்வொரு நாடாக கைப்பற்றுறான். அப்போ பாரத தேசத்தை கைப்பற்றுறதுக்கு வரான், பரந்த நாடுகளை பிடிச்சிட்டான் அவன். வந்து அவனுடைய நாட்டிலிருந்து எல்லையை தொடங்கி அப்படியே வர்ற வழியில ஒவ்வொரு நாடா கைப்பற்றிக்கிட்டே வரும்போது நம்முடைய பாரத தேசத்துல வருகிறான். அங்க வரும்போது பாரத தேசத்துல உள்ள நுழைய பாக்குறான். அப்ப அங்க ஒரு மன்னனோட போர் புரியறான். அந்த மன்னன் வந்து இந்த அலெக்சாண்டர் கிட்ட போர் அடி தோத்துடுறான். ஆனா அப்படி தோக்கும் போது அலெக்சாண்டர் வந்து அதுக்குள்ள திருப்பி இந்தியாவுக்குள்ள வந்து நுழைஞ்சு இந்தியாவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் உடல் நலக்குறைவு அவனுக்கு உண்டாகுது. மேற்கொண்டு அவனால இந்தியாவுக்குள்ள நுழைய முடியல, அவனுடைய உடம்பு கெட்டு போகுது. அப்போ அந்த நேரத்தில் அவன் வந்து ஒரு ரிஷியை சந்திக்கிறான். நம்ம பாரத தேசத்துக்குள்ளே வந்தால் தான் ரிஷிகளை பார்க்க முடியும், வேற நாட்டுகளில் ரிஷிகள் அவ்வளவா கிடையாது. அப்போ நம்முடைய பாரத தேசத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு ரிஷியை பார்க்குறான். அந்த ரிஷி சொல்கிறாரு, என்னப்பா எல்லா ராஜ்யத்தையும் பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் பிடிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறான். சரி, எல்லாம் பிடிச்சியே நீ என்ன கொண்டு போக போற, இப்போ நீ வந்து உடம்புல இப்போ நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறியே, இப்போ நீ இந்த நோய்வாய்ப்பட்டு இந்த உடம்பை விட போற, அப்போ விடும்போது நீ வந்து என்ன கொண்டு போக போற, இப்போ இந்த ராஜ்யமெல்லாம் அவன் கூட வருமா அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிறான். ஒரு வாரத்தில் அவர் சொல்லி புரிய வைக்கல, அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, நம்ம அதெல்லாம் இங்கே பேச நேரம் இல்லை. அலெக்சாண்டர் வந்து சுதாகரிக்கிற ஒரு கட்டம் வந்து நம்ம பாரத தேசத்தில் நடந்த நிகழ்வு இது. எளிமையாக அந்த கதையை புரிய வைக்கிறேன். அப்போ வந்து அந்த ரிஷி வந்து அலெக்சாண்டர் கிட்ட இப்படி சொன்ன உடனே அலெக்சாண்டர் புரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு அப்போ தான் மனசில் வந்து அந்த நல்ல விஷயங்கள் உள்ளே போகுது. அது வரைக்கும் அவனுக்கு நல்ல விஷயங்கள் உள்ளே போகல, அவன் வந்து ராஜ்யத்தை கைப்பற்ற குறிக்கோளில் மட்டும் இருந்துகிட்டு இருந்தான். அப்போ இந்த ரிஷி வந்து பேச ஆரம்பித்த உடனே அவனுக்கு புரியுது. புரிஞ்ச உடனே அவன் கேட்குறான், சரி அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இந்த நித்தியமான விஷயம் வந்து இறைவன் தான், அனித்தியமானது இந்த உலகம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நான் எப்படி இனிமேல் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஜீவிதத்தை நான் சரியாக வாழ்கிறது, அப்போ நான் இதை வந்து சமுதாயத்துக்கு எப்படி பயனுள்ள வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னு கேட்கும்போது ரிஷி சொல்கிறார், நீ வந்து எதையுமே கொண்டு போக முடியாது, அதாவது இந்த உடம்பை விட்டுட்டு போனால் உன் கூட ஒன்றுமே வராது. அப்போ நீ வாழும்போது இந்த உலகத்துக்கு நீ எதுக்காக வந்த, இந்த உலகத்துக்கு நீ என்ன கொடுத்த அப்படின்னு நீ உனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுப்பாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த அலெக்சாண்டர் யோசிக்கிறான், சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ராஜ்யத்தை கைப்பற்றுவதில் தான் ஆர்வமாக இருந்தேனே தவிர நான் கைப்பற்றிய ராஜ்யங்களில் வாழுகின்ற மக்களுக்கு நான் எதுவுமே செய்யலை, ஏன்னா யாருக்குமே எந்த உதவியோ உபகாரமாகவே நான் வாழலை. என்னுடைய நோக்கம் பூரா அடையணும் அடையணும் அடையணும். ஆனால் அந்த அணைகின்ற விஷயத்த நாலு பேருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரவே இல்லை. பாருங்க எப்படி வாழ்கிறான். அப்படிதான் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அலெக்சாண்டர் ஸ்டோரி நான் ஏன் இங்கே எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, பல ராஜ்யங்கள் நம்ம ஏதோ கொஞ்சம் தான் பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம வந்து பணத்துக்காக ஓடுறோம், ஒரு வருமானத்தை ஈட்டுறோம், அதை நம்ம சேமித்து வச்சு அதில் சுகம் காண்றோம். ஆனால் அவனும் அப்படி தான் வாழ்ந்தான், அலெக்சாண்டரும் அப்படி தான் வாழ்ந்தான். ஆனால் அவன் பல ராஜ்யங்களையும் அடைஞ்சான், ஆனாலும் அவன் அந்த ராஜ்யத்தை கொண்டு போக முடியாது. அப்போ அவன் என்ன இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்ட போது அந்த ரிஷி சொன்னதை வச்சு அவன் என்ன உணர்ந்தான்னா, ஓ இனிமேல் நான் என்னுடைய தேசத்துக்கு திரும்பி போக முடியாது, ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டேன், உடம்பு தளர்ந்து போச்சு, அப்போ நான் மரணம் அடைவது நிச்சயம். அப்போ இனிமேல் வந்து இந்த உலக மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி வாழணுங்கிறது, நல்ல விதமாக நான் வாழணும் அப்படின்னு அவன் மனம் திருந்துறான். ஆனால் அவன் உடம்பு ஒத்துழைக்கல. அதாவது உலகத்துக்கு சேவை செய்யவோ இந்த சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணவோ அவனுடைய உடம்பு ஒத்துழைக்கிறதுனால அவன் மரணம் அடைய போகிறான்னு நல்லா தெரியுது. அப்போ அந்த ரிஷி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, இப்போ உனக்கு ஒரு லாஸ்ட்டு சந்தர்ப்பம் தரேன், நீ இந்த உலகத்தில் வந்து எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காத, உன்னுடைய இறப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும், அதனால் நீ வந்து உங்கள் கிறிஸ்துவ முறைப்படி சவப்பெட்டியில் வச்சு பதைக்கிறதா இருந்தாலும் நீ சவப்பெட்டியில் ரெண்டு பக்கம் ரெண்டு ஓட்டையை போட்டு அந்த ரெண்டு பக்கம் ரெண்டு கையை வெளியே நீட்டிக்கோ, அந்த ரெண்டு கையை வெளியே நீட்டிக்கிட்டு உன்னுடைய சவப்பெட்டியை மூட சொல்லிடு, அப்போ ரெண்டு பக்கம் அந்த கை வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னை இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் எடுத்துக்கிட்டு போகும்போது இந்த உலக மக்கள் பார்க்கட்டும். அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்த தேசத்தையே, இந்த ராஜ்யத்தை, பூமியினுடைய பெரும்பாலான நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்து கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசன், பேரரசனாகிய அலெக்சாண்டர் போகும்போது வெறும் கையில் போகிறான், எதையுமே கொண்டு போகவில்லை. அப்போ அப்படிப்பட்ட வெறும் கையில் வாழுகின்ற அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கட்டும். பணத்துக்காக ஓடுகின்றவர்களுக்கும், பதவிக்காக ஆசைப்படுகின்றவர்களுக்கும், பொருளின் மீது பற்று இருக்கின்றவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கடைசியில் ஒரு பாடம் இப்படி கொடுத்துட்டு போன்னு சொல்லி அந்த ரிஷி சொன்ன உடனே அலெக்சாண்டர் தன்னுடைய இறுதி ஊர்வலத்தை அப்படித்தான் நடத்த வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். அதே மாதிரி அலெக்சாண்டர் வந்து அவன் மரணம் அடைகிறான், ஏன்னா அவனுக்கு உடம்பு நோய்வாய்ப்பட்டுடுச்சு, அவன் குளிர்காய்ச்சலில் இறந்துடுறான். கடைசியாக இங்கே நம்முடைய பாரத தேசத்துக்குள்ளே நடந்த உடனே அவனுடைய உடம்பு ஒத்துழைக்கல, மரணம் அடைஞ்சிடறான். மரணம் அடைஞ்ச உடனே அவனுடைய ரெண்டு கைகளிலும் சவப்பெட்டியில் வெளியே கீட்டுற மாதிரி வச்சு அவனை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகும்போது இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறான். அலெக்சாண்டர் ஒரு மெசேஜ் கொடுக்குறான், அதுதான் எங்கள் சப்ஜெக்டே. அதாவது ரிஷிகள் ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க, ஆனால் அந்த ரிஷிகள் கொடுக்குற மெசேஜுக்கு ஒரு ஊடகமாக அலெக்சாண்டரை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அதான் நம்ம பாரத தேசத்துடைய ரிஷிகளுடைய பியூட்டி. அப்போ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க மெசேஜில், பரந்த தேசத்தை ஆக்கிரமித்து தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த ஒரு பேரரசனே வந்து போகும்போது வெறும் கையோடு போகிறான். ஆகவே நீங்கள் இங்கு என்ன எடுத்துக்கொண்டு போக போகிறீர்கள், எதை நோக்கி ஓடுகின்றீர்கள், அப்போ இந்த ஓட்டத்தினுடைய முடிவு உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறார்கள். அப்போ இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இங்கே மனதின் பிளே நமக்கு புரியணும், மைண்டினுடைய பிளே. அப்போ எல்லாமே மனசு தான் இப்படி எல்லாம் இந்த உலகத்தில் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை அடைகிறேன், இதை அடைகிறேன், இது தியானம் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், எதோ சொல்லுது, அதுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதையெல்லாம் இழுத்து போட்டுக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு என்ன அப்படின்னா டெட்டு. எல்லாருக்குமே அந்த டெத்து வருது இல்லையா, நமக்கு கடைசியாக முடிவு என்ன, மரணம் தான். அப்போ அந்த மரணம் அடைவதற்கு முன்னாடி நாம் இந்த மனித பிறவியில் அடைவது என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, இலக்கு என்ன, அதை நம்ம சரியாக தீர்மானிக்காமல் நாம் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த தேவதை எப்படி பின்னாடி நான் வருவேன், நீ வந்து திரும்பிட்டீங்கன்னா கல்லாயிடுவேன்னு சொல்லுதோ, அது மாதிரி நாம் நம்முடைய இலக்கை நோக்கி போகும்போது சில கவனச்சித்திரங்களால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இழந்து விடுகிறோம். பெரும்பாலான விஷயங்களை தவற விட்டு விடுகிறோம். நம்ம இலக்கை அடைவதே கிடையாது. அதனால உடம்பையும் மாத்திக்கிறோம். இந்த பிறவியில் முடிக்கிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையை, அடுத்த உடம்பு எடுத்துக்கிறோம். ஏன்னா அது இன்ஃபினிட்டி இல்லையா. இந்த பிறப்பு இறப்புங்கிறது ஒரு பெரும் கடல் இல்லவா, பிறவி பெருங்கடல். அதை திருவள்ளுவர் தான் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லிட்டார். அப்போ வந்து இதை விட வேற மகான்கள் என்ன சொல்ல முடியும். அவங்க ரொம்ப அருமையா எளிமையா நமக்கு எல்லாமே புரிய வைக்கிறாங்க. அதனால இப்ப நான் இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் அப்படின்னா, மூடத்தனமா வாழாதீங்க. அது எவ்வளவு பெரிய முனிவரா இருந்தாலும் அவர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கங்க, அவர்களை கலங்கப்படுத்தாதீர்கள்ங்கிறேன். இப்ப வள்ளலாரை கலங்கப்படுத்தின மாதிரி, வள்ளலார் வந்து தன்னுடைய சுய அறிவை பேசினாரு, அவரு விளக்க பேசவே இல்லை, ஜோதிய பேசவே இல்லை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணைனாரு ஒரு உயிரோட்டம் உள்ள பொருளை. ஆனா நீங்க உயிரற்ற ஜட பொருளை தீபத்துல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதுவா ஆன்மீகம், அது ஆன்மீகம் அல்ல அப்படிங்கிறது இங்க சனாதன தர்மம். ஏன்னா ஏதோ ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் போய் அந்த விளக்கு தரிசனம் பண்ணுறது வள்ளலார் சொன்ன மார்க்கமா, ஏழு திரைகளை நீக்க சொன்னது வந்து ஏழு கலரில் ஸ்க்ரீனை போட்டு நகத்த சொன்னாரா, இது ஒரு மூடன் கூட செய்ய மாட்டான்ல. அப்போ உண்மையாக இங்கே ஆன்மீகம்ங்கிறது இந்த ஏழு திரைகளை நீக்க சொல்லலை, சும்மா வெளியே மாற்ற ஸ்க்ரீன் கிடையாது, அது நம்ம உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள், நம்ம உள்ளத்தில் இருக்கிற ஏழு கலரில் ஏழு அழுக்குகளை நம்ம நீக்கணும். ஏன்னா எத்தனை பரிமாணங்களில் நம்ம வந்திருக்கிறோம், பிறவி ஏழாவது பிறவி நமக்கு கிடைச்சிருக்குன்னா மீதி ஆறு பிறவிகளில் நம்ம அற்பத்தனமாக வாழ்ந்திருக்கிறோம். ஒரு அறிவில் தாவரமாக இருந்தோம், ரெண்டு அறிவில் புழு பூச்சிகளாக இருந்தோம். அப்போ ஒவ்வொரு அறிவு பரிமாணத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது உடல் மாறி மாறி அந்த உடலில் நம்ம அடைய வேண்டிய அனுபவங்களை அடைய முடியாமல் பயணம் பண்ணி வந்துட்டோம். அரிதான மனித உடல் கிடைச்சிருக்கு, இந்த மனித உடலில் அந்த அறிவு ஜோதி பிரகாசிக்க வைக்கணும். அப்போ இந்த மனித உடலில் அந்த அறிவு ஜோதியை நீங்கள் அகஜோதியை பிரகாசிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மனிதனும் புனிதனாகி விட்டீர்கள், மனிதனும் தெய்வமாகி விட்டான் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. அப்போ இந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு இங்கே மனித பிறவியினுடைய மகத்துவமே மனசு தான். அந்த மனம் என்பது நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற மிக உயரிய விவேகத்தை அடைவதற்காக வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்போ இந்த மனதின் அடுக்குகளை ரிஷிகளின் உளவியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதை எப்படியெல்லாம் ரிஷிகள் கையாண்டாங்க, அதை ஸ்தூல மனமாக எப்படி கையாண்டாங்க, சூக்ஷ்ம மனமாக எப்படி கையாட்டாங்க, அதை காரண மனமாக எப்படி கையாண்டாங்க, அந்த மனதை வந்து எப்படி சுத்தி பண்ணாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தில் கொடுக்கப்பட்டு நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எவல்யூஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோம், மனதின் பரிணாமம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த மனதின் பரிணாமம் தான் இங்கே நம்ம மனிதனாக வந்திருக்கிறதுக்கு அடையாளம். இதை வந்து சயின்ஸ் பேசும்போது என்ன சொல்லுவோம், கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் அப்படின்லாம் பேசும். அது சயின்ஸ் அப்படி பேசினாலும் இங்கே சூப்பர் கான்சியஸ் அல்லது சுப்ரீம் பவர் அப்படின்னு சொன்னாலும் அது அந்த தூய அறிவை தான் சொல்லுதுங்கிறத நம்முடைய ரிஷிகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதில் பாதையில் வாங்க. அப்போ இந்த மனம் என்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மகத்தான விஷயம், அதை மனம் போன போக்கில் போகாமல் அறிவுப்படி அதை கையாள கற்றுக்கிறது தான் இங்கே மனவள கலைன்னு புரிஞ்சு வாழ கற்றுக்குங்க. நன்றி. ஓம் தத்சத்.